வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. வெய்யாய் தனியாய், வெய் என்பதுக்கு வெப்பம், அதாவது இறைவனிடத்தில் ரெண்டு வகையான கருணை உண்டு. ஒன்று தண்டித்து திருத்துவது, இன்னொன்று அரவணைத்து திருத்துவது. ரெண்டு வகையான கருணை உண்டு. அது நம்முடைய நூல் என்ன சொல்லும், அறக்கருணை மரக்கருணை. அடித்து திருத்துவது மரக்கருணை, அரவணைத்து திருத்துவது அறக்கருணைன்னு பேர். நிலவாகிய சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்து தன் சடையில இடம் கொடுத்தார் பார்த்தீங்களா, அது அறக்கருணை. கங்கை மிகுந்த சீற்றத்தோடு வந்து இந்த உலகம் அனைத்தும் நீரினால் சூழ்ந்து அழிந்து போகட்டும் என்று வேகம் கொண்டு வந்தவளை தன்னுடைய சடையில ஒரு முடியில நிறுத்தினார் பார்த்தீங்களா, அது அறக்கருணை. அதுவே ராவணன் மலையை தூக்கினான் இல்லைங்களா, அப்படிம்போது அவனுடைய 20 தோலும் நெரித்து அவன் கண்களில் கண்ணீர் மல்க கண் விழிகள்லாம் பிதறி நிற்கக்கூடிய வண்ணம் செஞ்சா இருப்பாருங்க, அதுக்கு பேர் மரக்கருணைன்னு பேர். தக்கன் வேள்வியில போய் கலந்து கொண்டவங்களுக்கெல்லாம் பல்லை உடைத்து தலையை கிள்ளி கையை வெட்டி இப்படிலாம் அடித்து கருணை செய்தார், அவையெல்லாம் மரக்கருணை. எனவே பெருமான் அறக்கருணையும் உடையவர் மரக்கருணையும் உடையவர். யாருக்கு எந்த கருணை காட்ட வேண்டுமோ அந்த கருணையை அந்த நேரத்தில் காட்டுவார். இதுதானே செய்வாரு. அவர் அடிக்கத்தான் தெரியும், அரவணைக்க தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. அரவணைக்கத்தான் தெரியும், அடிக்க மாட்டார்னு நினைச்சுக்காதீங்க. எனவே ரெண்டு கருணையும் உடைய பெறுவான். எதை வேணாலும் எப்ப வேணாலும் செய்வார். எதை செய்தா நமக்கு நன்மை விளையுமோ அதை செய்வார். எதை செஞ்சா அவருக்கு லாபமோ அதை செய்வார் நினைச்சிட கூடாது. அவருக்கு ஒரு லாபமும் இல்லை. நமக்கு எது செய்தா நன்மை விளையும், நம்மை அறிவுறுத்தி திருத்துவதும் அவனுடைய கருணை தான். நம்மள நரக குழிக்கு கூட்டிட்டு போய் தண்டனை கொடுத்து திருத்துவதும் கருணை தான். இங்கேயே சொல்லி திருத்தினாலும் கருணை தான், நரக குழிக்கு அனுப்பிச்சு திருத்தினாலும் கருணை தான். இங்கேயே திருத்திட்டா அது அறக்கருணை, நரக கூலிக்கு போயிட்டு திருந்தணும்னா அது மரக்கருணை. நாம எந்த கருணைக்கு போவது? அதனாலதான் சொன்னாரு, சாமி என்ன இங்கேயே திருத்திரு, எதுக்கு அங்கெல்லாம் கூட்டிட்டு போற, நீ சொன்னா நான் கேட்டுக்க போறேன் இல்லையா, நீ சொல்லி சொல்லி கேட்கவே இல்லையாப்பா அப்படின்னு சாமிக்குத்தானு தெரியும். நாம சொல்ல நீ சொன்னா கேட்டுக்குவேன் அப்படிம்போம். எனவே ரெண்டு வகையான கருணையும் உடையவன், வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. இயமானன் இது வந்து எஜமானன் என்ற சொல்லில் இருந்து வந்தது. ஆன்மாவுக்கு இயமானன் பேருங்க. எனவே வேள்வி செய்கின்ற பொழுது வேள்வி தலைவனுக்கு யஜ்ஞம் என்பது வேள்வி. இந்த யஜ்ஞத்தை செய்பவன் என்பதனால எஜமானன் என்று பெயர். அதனால இங்கே இயமானன் என்பதற்கு எஜமானன் என்று சொல்லக்கூடக்கூடிய அந்த சொல்லுதான் இயமானன் என்று இடம்பெற்றிருக்கிறது. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. பொய்யாயின எல்லாம் எவையெல்லாம் நிலையில்லாதவையோ அவையெல்லாம் நமக்கு உணர்த்தி இது நிலையானது இது நிலையில்லாதது என்பதையெல்லாம் உணர்த்தி அந்த மாயையினுடைய காரியங்களாகிய மாயேயம் முதலான கருவிகளுடைய இயல்பை உணர்த்தி அவரெல்லாம் அவையெல்லாம் நம்மை விட்டு நீங்குமாறு செய்கிறார். எனவே பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி. மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடர், மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடர். எனவே அந்த உண்மை ஞானத்தை உணர்த்துகிறவர், உண்மையை உணர்த்துகின்றவனால தான் பொய்யை நீக்க முடியும். நம்ம ஒரு உண்மை விளக்கம் படித்தோம், பொய்காட்டி பொய்யகத்தி போத ஆனந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய். யார் உண்மையை உணர்ந்திருக்கிறார்களோ அவங்க தான் பொய்யை சுட்டி காட்ட முடியும். உண்மையை உணராத ஒருத்தனால பொய்யை சுட்டி காட்ட முடியுமானா? சுட்டி காட்ட முடியாது. எனவே மெய் ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடர் தான் பொய் ஆகிய எல்லாவற்றையும் போகுமாறு செய்யும். இந்த சுடர் வந்தாச்சா இருள் நீங்குகிறது. இந்த சுடரால தான் இருளை நீக்க முடியும். இருள் இருளை நீக்காது. எனவே மெய்ஞானத்தினால்தான் பொய்ஞானத்தை நீக்க முடியும். அதனால இந்த பொய்யா என எல்லாம் இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அறிவை நீக்கி மாறாத நிலையான அறிவை வந்து தந்தான் என் குருநாதன். மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. அதற்கு எஞ்ஞானம் அப்படிங்கிறத எந்த வகையான ஞானமும் இல்லாதவன் அர்த்தங்க. எஞ்ஞானம் என்பதை எஞ்ஞானமும் இந்த உண்மை வருவித்துக் கொள்ள வேண்டும். எஞ்ஞானமும் இல்லாதேன் இன்பப் பெருமானே. இறைவனை சொல்லுகிறாரு இன்பப் பெருமான். ஆக எஞ்ஞானம் இல்லாதாகிய எனக்கு இன்பத்தை தருகின்ற பெருமானாக இருப்பவன் இன்பப் பெருமானே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடர். ஆக அந்த பெருமான் எவ்வாறு எனக்கு மெய்ச்சுடராக நின்று என்னுடைய அஞ்ஞானத்தை அகற்றி எனக்கு நல் அறிவாக விளங்குகின்ற பெருமான். எனவே மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானமும் எந்த வகையான ஞானமும் இல்லாத எனக்கு எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. ஆக அஞ்ஞானம் ஆணவ மலத்துக்கு அஞ்ஞானம்னு பேருங்க. அஞ்ஞானமாகிய அந்த ஆணவ மலத்தை, அதாவது அறியாமை என்கின்ற அந்த ஒன்றை அகழ்விக்கின்ற நல் அறிவு. எனவே இறைவனுடைய கருணை தான் நமக்கு அஞ்ஞானத்தை நீக்கும் நல்லறிவு. நல்லறிவு என்பது இறைவனுடைய ஞானத்திற்கு நல்லறிவுன்னு பேருங்க. எனவே இறைவனுடைய ஞானத்தினால் ஆன்மாவிடத்திருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற இருள் நீங்கும் என்பதனால அறியாமை அப்படிங்கிற அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவு, அறியாமையை நீக்குகின்ற நல் அறிவாக விளங்குபவன் இறைவன் என்று நமக்கு காட்டுகிறார். எனவே நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக நம் உள்ளத்தில் ஓம் என்கின்ற பிரணவ வடிவமாக இருப்பவன், மெய்யாக இருப்பவன், அனாதியே மலங்களிலிருந்து நீங்கியவன், விடையை செலுத்துபவன், வேத நெறிக்கு மிக தொலைவில் இருப்பவன், அவன் அறம் மரம் என்கின்ற இருவகையான கருணைகளை உடையவன், பொய்யாயின எல்லாம் போகுமாறு வந்து மெய்ஞானமாகி மெழுகின்றவன், எஞ்ஞானமும் இல்லாத எனற்கு அஞ்ஞானத்தை அகழ்விக்கின்ற நல் அறிவாக விளங்குபவன் இறைவன் என்பதை நம்முடைய மணிவாசகப் பெருமான் இங்கு அமைத்து காட்டியிருக்கிறார்.